ஓம் சாந்தி. April 19, 2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, முழு உலகினதும் விரக்தி கூக்குரலை முடித்து வெற்றி முரசை கொட்டவே தந்தை வந்துள்ளார். இந்த பழைய உலகில் விரக்தி கூக்குரல் உள்ளது, புதிய உலகில் வெற்றி முரசு கொட்டப்படுகிறது. கேள்வி: எந்த இறை ஒழுக்கத்தை பின்பற்றுவதன் மூலம் செல்வந்தர்களால் செய்ய முடியாததால் ஏழைகளால் மாத்திரம் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியையும் பெற முடிகின்றது? பதில்: இறை ஒழுக்கமானது முழுமையான ஏழையாகுவதாகும், உங்களிடம் உள்ள அனைத்தையும் மறப்பதும் ஆகும். எனவே ஏழை குழந்தைகளால் அனைத்தையும் இலகுவாக மறந்துவிட முடிகிறது. எவ்வாறாயினும் தாங்கள் சொர்க்கத்தில் வாழ்வதாக நம்பும் செல்வந்தர்களின் புத்தி எதையும் மறப்பதில்லை. இதனாலேயே தங்கள் செல்வம், சொத்து, நண்பர்கள் மற்றும் உறவினர்களை நினைவு செய்பவர்களால் உண்மையான யோகிகள் ஆக முடியாது. அவர்களால் சொர்க்கத்தில் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. ஓம் சாந்தி. நம்பிக்கைக்குரிய புத்தியுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், முழு உலகிலும் உள்ள சண்டை சச்சரவை முடிக்கவே தந்தை வந்துள்ளார் என்பதை நன்றாக அறிந்திருப்பதுடன் அவர்கள் உறுதியான நம்பிக்கையையும் கொண்டுள்ளார்கள். தந்தை இந்த சரீரத்தினுள் பிரவேசித்துள்ளார் என்பதை புத்திசாலிகளாகவும் விவேகிகளாகவும் உள்ள குழந்தைகள் அறிவார்கள். அவரின் பெயர் ஷிவ் பாபாவாகும். அவர் ஏன் வந்துள்ளார்? விரக்தி கூக்குரலை முடித்து வெற்றி முரசு கொட்டவே வந்திருக்கின்றார். மரண பூமியில் அதிக அளவில் சண்டை சச்சரவுகள் போன்றவை உள்ளன. அனைவரும் தங்களுடைய கர்ம கணக்குகளை தீர்த்து வீடு திரும்ப வேண்டும். அமரத்துவ பூமியில் சண்டை சச்சரவு என்ற கேள்விக்கு இடமில்லை. இங்கே அதிக அளவு குழப்பங்கள் உள்ளன. இங்கே பல நீதிமன்றங்களும் நீதிபதிகள் போன்றவர்களும் உள்ளனர். எங்கும் அதிக அளவு வன்முறைகள் உள்ளன. பாருங்கள், வெளிநாடுகளிலும் அதிக அளவு குழப்பங்கள் உள்ளன. முழு உலகிலும் அதிக அளவு முரண்பாடுகள் உள்ளன. இதுவே பழைய தமோபிரதான் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே எங்கும் குப்பையை தவிர வேறு எதுவும் இல்லை. எங்கும் காடுகளே உள்ளன. இவை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே எல்லையற்ற தந்தை வந்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது மிகவும் புத்திசாலிகளாகவும் விவேகமானவர்களாகவும் ஆக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்களும் தொடர்ந்து சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டால் நீங்கள் எவ்வாறு கடவுளின் உதவியாளர்கள் ஆக முடியும்? மிகவும் நன்றாக உதவி செய்யக்கூடிய குழந்தைகளே பாபாவிற்கு தேவை. அவர் புத்திசாலிகளையும் விவேகிகளையும் எவருடனும் எவ்வித முரண்பாடுகளும் கொண்டிருக்காதவர்களையுமே விரும்புகின்றார். இது ஒரு பழைய உலகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. இது விகாரம் நிறைந்த தமோபிரதான் உலகமாகும். முழு உலகமும் தூய்மையற்றது. இந்த தூய்மையற்ற பழைய உலகில் சண்டையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இவை அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்தவே தந்தை வருகின்றார். இவ்வுலகில் எவ்வளவு துன்பமும் அமைதியின்மையும் உள்ளது என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். இதனாலேயே அவர்கள் உலகில் அமைதியை வேண்டுகிறார்கள். எவ்வாறு எந்த மனிதராலும் முழு உலகிலும் அமைதியை ஏற்படுத்த முடியும்? அவர்கள் எல்லையற்ற தந்தையை கற்களிலும் கூழாங்கற்களிலும் இருப்பதாக காட்டியுள்ளார்கள். இதுவும் ஒரு நாடகமே ஆகும். எனவே தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், இப்பொழுது விழிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருங்கள். தந்தையின் உதவியாளர்கள் ஆகுங்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெற வேண்டும். அதனை விட குறைவானதை அல்ல, அதில் பெருமளவு சந்தோஷம் உள்ளது. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நாடகத்திற்கு ஏற்ப எல்லையற்ற தந்தை வந்து உங்களை பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆக்குகின்றார். லக்ஷ்மியும் நாராயணரும் பாரதத்தை ஆட்சி செய்தார்கள். பாரதம் சுவர்க்கமாக இருந்தது. சுவர்க்கம் உலக அதிசயம் என்று அழைக்கப்படுகிறது. திரேதா யுகத்தை கூட அவ்வாறு அழைக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் அத்தகைய சுவர்க்கத்திற்கு செல்ல முயற்சி செய்ய வேண்டும். அங்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே செல்ல வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல விரும்புகின்றீர்கள். நீங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணன் போன்றோ ஆக விரும்புகின்றீர்கள். இப்பழைய உலகில் அதிக அளவு துன்பம் ஏற்பட உள்ளது. இரத்த ஆறு பாயும். இரத்த ஆற்றின் பின்னர் நெய் ஆறு பாயும். இதுவே பார்க்கடல் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு அவர்கள் பெரிய குளம் ஒன்றை கட்டி நல்ல நாள் என தீர்மானித்து அதனுள் பாலை ஊற்றி அதில் நீராடுவதற்கு வருகிறார்கள். அவர்கள் ஒரு சிவலிங்கத்தின் மீது பாலை ஊற்றுகிறார்கள். சத்யுகத்தின் புகழ் ஒன்று அங்கு நெய் ஆறும் பாலாறும் பாயும் என்பதாகும். அவ்வாறு எதுவும் அங்கு இல்லை. ஒவ்வொரு 5000 வருடங்களும் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். இந்நேரத்தில் நீங்கள் அடிமைகள், பின்னர் நீங்கள் சக்கரவர்த்திகள் ஆகுவீர்கள். தத்துவங்கள் அனைத்தும் உங்கள் அடிமைகளாகும். அங்கு ஒருபொழுதும் காலம் தவறி மழை பெய்யாது. ஆறுகள் பெருக்கெடுக்க முடியாது. அங்கு அனர்த்தனங்கள் எதுவும் இடம்பெற முடியாது. ஆனால் இங்கு எவ்வளவு அனர்த்தனங்கள் இடம்பெறுகின்றன என்று பாருங்கள். அங்கே உண்மையான வைஷ்ணவர்களே அன்றி விகாரம் நிறைந்த வைஷ்ணவர்கள் இருப்பதில்லை. இங்கே ஒருவர் சைவ உணவை உண்பவராயின் அவரை வைஷ்ணவர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அது அவ்வாறு அல்ல. அவர்கள் தொடர்ந்தும் விகாரத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் பெரும் துன்பத்தை விளைவிக்கிறார்கள். தந்தை மிகவும் நன்றாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். கிராமத்து சிறுவன் நினைவு கூறப்பட்டுள்ளான். கிருஷ்ணரை ஒரு கிராமத்து சிறுவனாக காட்ட முடியாது. அவர் வைகுந்தத்தின் அதிபதி. அத்துடன் அவர் 84 பிறவிகளை எடுக்கின்றார். நீங்கள் எந்த அளவு பக்தியில் தடுமாறி திரிந்தீர்கள் என்பதையும் வீணாக எவ்வளவு பணத்தை செலவழித்தீர்கள் என்பதையும் இந்நேரத்தில் நீங்கள் அறிவீர்கள். தந்தை கேட்கின்றார், நான் உங்களுக்கு அதிக அளவு பணத்தையும் ராஜ்ய பாக்கியத்தையும் கொடுத்தேன். அவை யாவும் எங்கு சென்றன? நான் உங்களை உலக அதிபதிகள் ஆக்கினேன். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? தந்தைக்கு நாடகத்தை பற்றி தெரியும். பழைய உலகம் பின்னர் புதிய உலகமாகவும் புதிய உலகம் பின்னர் பழைய உலகமாகவும் ஆகின்றது. இது ஒரு சக்கரமாகும். முன்னர் எவை நடந்தனவோ அவை மீண்டும் நடக்கும். தந்தை கூறுகின்றார், இன்னமும் சொற்ப காலமே எஞ்சி உள்ளது. எனவே முயற்சி செய்து எதிர்காலத்திற்காக சேமியுங்கள். பழைய உலகில் உள்ள அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. செல்வந்தர்கள் இந்த ஞானத்தை எடுக்க மாட்டார்கள். தந்தை ஏழைகளின் பிரபு ஆவார். இப்பொழுது ஏழையாக உள்ளவர்கள் அங்கே செல்வந்தர்கள் ஆகின்றார்கள். செல்வந்தர்கள் அங்கே ஏழைகள் ஆகின்றார்கள். இப்பொழுது பல கோடீஸ்வரர்கள் உள்ளார்கள். சிலர் அங்கே செல்வார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் ஏழைகள் ஆகுவார்கள். இப்பொழுது அவர்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக கருதுகிறார்கள். அவர்களால் அதனை அவர்களது புத்தியில் இருந்து அகற்ற முடியாதுள்ளது. இங்கு தந்தை கூறுகின்றார், அனைத்தையும் மறந்துவிடுங்கள். யாசிப்பவர் ஆகுங்கள். இப்பொழுது கிலோகிராம் கிலோமீட்டர் என அவர்கள் கண்டுபிடித்துள்ளவற்றை பாருங்கள். அக்காலத்தில் ஆட்சியில் உள்ள அரசர் தனது மொழியிலேயே கட்டளைகளை இடுவார். அவர்கள் வெளிநாடுகளில் செய்கின்றவற்றை செய்வார்கள். அவர்களுக்கென்று சொந்த அறிவு இருப்பதில்லை. அவர்கள் தமோ பிரதானமாக உள்ளார்கள். விநாசத்திற்கான பொருட்களை தயாரிப்பதற்கு அமெரிக்காவில் எவ்வளவு பணம் செலவழிக்கப்படுகிறது என்று பாருங்கள். அவர்கள் விமானத்திலிருந்து குண்டுகள் போன்றவற்றை வீசுகிறார்கள். தீ மூழும். விநாசத்தை ஏற்படுத்தி ஸ்தாபனையை மேற்கொள்வதற்கு தந்தை வருகின்றார் என்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். உங்கள் மத்தியிலும் விளங்கப்படுத்துகின்றவர்கள் வரிசை கிரமமானவர்களே. அனைவருடைய புத்தியிலும் ஒரே அளவான நம்பிக்கை இருப்பதில்லை. பாபா செய்தவற்றை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பழைய உலகில் உள்ள சொற்ப சதங்களை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? இந்நாட்களில் அவர்களிடம் நாணய தாள்கள் உள்ளன. அங்கே அவர்களிடம் தங்க நாணயங்கள் உள்ளன. அங்கு தங்க மாளிகைகள் கட்டப்படுவதால் தங்க நாணயங்களுக்கு சொற்ப பெருமதியே இருக்கும். அனைத்தும் இலவசம் போன்றிருக்கும். பூமி சத்தோப்பிரதானமாகும். அது இப்பொழுது பழையதாகிவிட்டது. அது சத்தோப்பிரதானமான புதிய உலகமாகும். அது முற்றிலும் புதியதாகும். சூட்சும உலகிற்கு நீங்கள் சென்றால் மாம்பழ சாறு போன்றவற்றை அறந்துவீர்கள். ஆனால் அங்கு மரங்கள் எதுவும் இல்லை. அஷரீரி உலகிலும் மரங்கள் இருப்பதில்லை. நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றால் அங்கு அனைத்தையும் பெறுவீர்கள். அனைத்திற்கும் நீங்கள் உங்கள் புத்தியை பயன்படுத்த வேண்டும். சூட்சும உலகில் மரங்கள் எதுவும் இருப்பதில்லை. மரங்கள் மண்ணில் வளர்கின்றனவே அன்றி வானத்தில் வளர்வதில்லை. மகா தத்துவமான பிரம்மம் என்ற பெயர் இருந்த போதிலும் அது ஒரு வெற்றிடமாகும். அந்த நட்சத்திரங்கள் வானத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதைப் போல் சின்னம் சிறிய ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நட்சத்திரங்கள் பெரிதாக தெரிகின்றன. பிரம்ம தத்துவத்தில் ஆத்மாக்கள் பெரிதாக இருப்பார்கள் என்றில்லை. இது உங்களுடைய புத்திகளினால் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். நீங்கள் ஞான கடலை கடைய வேண்டும். எனவே ஆத்மாக்கள் மேலேயே உள்ளார்கள். அவர்கள் சின்னம் சிறிய புள்ளிகளே. நீங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கிரகிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களால் பிறரையும் அவற்றை கிரகிக்க செய்ய முடியும். ஓர் ஆசிரியருக்கு அனைத்தும் தெரியும் என்பதாலேயே அவர் பிறருக்கு கற்பிக்கின்றார். இல்லாதுவிட்டால் அவர் ஓர் ஆசிரியராக ஏன் இருக்க வேண்டும்? எவ்வாறாயினும் இங்கு ஆசிரியர்களும் வரிசை கிரமமாகவே உள்ளார்கள். குழந்தைகளாகிய உங்களால் வைகுந்தத்தை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் வைகுந்தத்தை பார்க்கவில்லை என்றில்லை. அங்கு எவ்வாறு திருமணங்கள் இடம்பெறுகின்றன என்பதையும் அங்கு என்ன மொழியை பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் பல குழந்தைகள் காட்சிகளில் கண்டுள்ளார்கள். நீங்கள் அனைத்தையும் பார்த்துள்ளீர்கள். இறுதியிலும் கூட காட்சிகள் இருக்கும். ஆனால் அது யோக யுக்தாக உள்ளவர்களுக்கு மாத்திரமே ஆகும். தங்களின் நண்பர்களையும் உறவினர்களையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் மாத்திரம் தொடர்ந்து நினைவு செய்கின்றவர்கள் எதனை பார்ப்பார்கள்? உண்மையான யோகிகள் மாத்திரமே இறுதி வரை இருப்பார்கள். அவர்களை பார்ப்பதில் தந்தை சந்தோஷமடைவார். மலர்களை கொண்டே ஒரு பூந்தோட்டம் உருவாக்கப்படுகிறது. 10 அல்லது 15 வருடங்கள் இங்கு இருந்த பின்னர் கூட பலர் இங்கிருந்து விலகி செல்கிறார்கள். அவர்கள் ஆர்க் மலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மம்மாவிற்கும் பாபாவிற்கும் வழிகாட்டல்களை கொண்டு வந்ததுடன் நல்ல அபியாசங்களை நடத்தியவர்களுமான மிக சிறந்த புத்திரிகள் இப்பொழுது இங்கில்லை. மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்பது இந்த புத்திரிகளுக்கும் தெரியும், பாப் தாதாவிற்கும் தெரியும். மாயையுடன் மறைமுகமான யுத்தம் இடம்பெறுகிறது. மறைமுகமான புயல்கள் இடம்பெறுகின்றன. பாபா கூறுகின்றார், மாயை உங்களுக்கு அதிக அளவு தொல்லை தருவாள். இது வெற்றியும் தோல்வியும் என்ற நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதாகும். நீங்கள் ஆயுதங்களுடன் யுத்தம் செய்வதில்லை. பாரதத்தின் இந்த புராதன யோகம் மிகவும் பிரபல்யமானது என்பதுடன் யோக சக்தியினாலேயே நீங்கள் அவ்வாறு ஆகின்றீர்கள். எவராலும் பௌதீக சக்தியினால் உலக ராஜ்யத்தை பெற முடியாது. இந்த நாடகம் அற்புதமானதாகும். இரு பூனைகள் சண்டையிடும் பொழுது இடையில் வந்த மூன்றாவது வெண்ணையை எடுத்த கதையும் உள்ளது. ஒரு வினாடியில் உலக ஆட்சியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது. புத்திரிகளுக்கு காட்சிகள் கொடுக்கப்பட்டன. கிருஷ்ணரின் வாயில் வெண்ணெய் உள்ளதாக அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் அவர்கள் கிருஷ்ணரின் வாயில் புது உலகை கண்டார்கள். நீங்கள் யோக சக்தியினால் ராஜ்யம் என்ற வெண்ணையை பெறுகின்றீர்கள். அவர்கள் ஓர் ராஜ்யத்திற்காக அதிகளவு யுத்தம் செய்கிறார்கள். யுத்தத்தின் போது பலர் மரணிக்கிறார்கள். இப்பழைய உலகின் கர்ம கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். இந்த உலக விஷயங்கள் எதுவுமே எஞ்சியிருக்க முடியாது. நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பெற்றிருக்கின்றீர்கள். குழந்தைகளே, தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். அவர்கள் குரங்குகளின் உருவத்தை செய்துள்ளார்கள். இக்காலத்தில் மனிதர்களிலும் அதே உருவங்களையே செய்கிறார்கள். முன்னர் அவர்கள் சீனா போன்ற இடங்களிலிருந்து தந்தத்தினால் ஆன பொருட்களை இறக்குமதி செய்தார்கள். அவர்கள் கண்ணாடி வளையல்களையும் அணிவார்கள். இங்கே அவர்கள் தமது மூக்கு காதுகளை குத்தி அதில் நகைகளை அணிகிறார்கள். சத்தியுகத்தில் எவரது காதையும் மூக்கையும் குத்த வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே மாயை அனைவரது காதுகளையும் மூக்கையும் அறுத்து விடுகின்றாள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆகின்றீர்கள். அங்கே இயற்கை அழகுள்ளது. நீங்கள் செயற்கையான எதனையும் அங்கே பயன்படுத்த தேவையில்லை. இங்கே சரீரம் தமோபிரதானமான தத்துவங்களால் ஆக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே நோய்கள் போன்றன உள்ளன. இந்த விஷயங்கள் எதுவும் அங்கில்லை. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பித்து சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக உங்களை மாற்றுகின்றார் என்பதால், அதாவது அமரத்துவ பூமியின் அதிபதிகள் ஆகின்றீர்கள் என்பதால், ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். இதனாலேயே புகழ் உள்ளது. நீங்கள் அதீந்திரிய சுகம் பற்றி அறிய விரும்பினால் கோபியரையும் கோபிகைகளையும் கேளுங்கள். பக்தர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. உங்களிலும் வெகு சில குழந்தைகளே சந்தோஷத்தில் நிலைத்திருப்பதுடன் தொடர்ந்து இந்த விஷயங்களை கடைகின்றீர்கள். அப்பாவிகளே அதிகளவில் தாக்கப்படுகிறார்கள். திரௌபதியின் ஞாபகார்த்தமும் இப்பொழுது நடைமுறையில் இடம்பெறுகின்றன. திரௌபதி ஏன் கூவி அழைத்தால்? மக்களுக்கு அது தெரியாது. தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் அனைவருமே திரௌபதிகள் ஆவீர்கள். பெண்கள் எப்பொழுதும் பெண்களாகவே பிறப்பார்கள் என்றில்லை. நீங்கள் அடுத்தடுத்து இருமுறை பெண்களாக இருக்க முடியும், ஆனால் அதற்கு மேல் அல்ல. தாய்மார்கள் கூவி அழைக்கின்றார்கள், பாபா என்னை காப்பாற்றுங்கள், துச்சாதனன் என்னை விகாரத்திற்காக துன்புறுத்துகின்றான். ஆகையாலேயே இது விலைமாதர் இல்லம் என்று அழைக்கப்படுகிறது. சொர்க்கம் சிவாலயம், சிவனின் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இது விலைமாதர் இல்லம், ராவணனது ஸ்தாபனையும் சிவாலயம் சிவ் பாபாவின் ஸ்தாபனையும் ஆகும். அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தை ஞானம் நிறைந்தவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். ஞானம் நிறைந்தவர் என்றால் அதன் அர்த்தம் அனைவரது இதயத்திலும் என்ன உள்ளது என்பதை அறிந்திருத்தல் என்பது அல்ல. அதனால் என்ன நன்மை உள்ளது? தந்தை கூறுகின்றார், என்னை தவிர வேறு எவராலும் உலகத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் ஞானத்தை கொடுக்க முடியாது. நான் மாத்திரமே அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றேன். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஞானக்கடல் ஆவார். பக்திக்கான வெகுமதி இதுவாகும். சத்திய யுகத்திலும் திரேதா யுகத்திலும் பக்தி இருப்பதில்லை. இந்த கல்வி மூலம் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஜனாதிபதிகள் போன்றோருக்கு எத்தனை ஆலோசகர்கள் உள்ளனர் என்று பாருங்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஆலோசனை வழங்க ஆலோசகர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். சத்தியுகத்தில் ஆலோசகர்களுக்கான அவசியம் இல்லை. தந்தை இப்பொழுது உங்களை திறமைசாலிகள் ஆக்குகின்றார். லக்ஷ்மியும் நாராயணரும் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தார்கள் என பாருங்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து எல்லையற்ற ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். மக்கள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஷிவ் பாபா நிச்சயமாக பாரதத்திற்கு வந்து உங்களை உலக அதிபதிகள் ஆக்கிய பின்னர் மீண்டும் திரும்பிச் செல்கின்றார். அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்குரிய விஷயம் அல்ல. அது நேற்று நடந்த விஷயமே ஆகும். அச்சா, இதனை விட மேலும் நான் என்ன விளங்கப்படுத்துவது? தந்தை கூறுகின்றார், மன் மனாபவ், உண்மையில் இக்கல்வி ஒரு சிக்னல் மட்டுமே ஆகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, தந்தையின் முழுமையான உதவியாளராக ஆகுவதற்கு புத்திசாலியாகவும் விவேகமானவராகவும் ஆகுங்கள். உங்களுக்குள் எவ்விதமான முரண்பாடுகளையும் கொண்டிருக்காதீர்கள். இரண்டு, ஸ்தாபனையினதும் விநாசத்தினதும் பணிகளை காணும் நேரத்தில் உங்கள் புத்தியில் முழுமையான நம்பிக்கை இருக்கட்டும். அத்துடன் தந்தையை பின்பற்றுங்கள். ஒரு சில சத பெருமதியுடனைய பழைய உலக விஷயங்களை உங்கள் புத்தியிலிருந்து அகற்றி முழுமையான யாசிப்பவராகுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், செல்வம், சொத்து போன்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். ஆசீர்வாதம். ஒரு ஒன்று கூடலில் இருக்கின்ற நேரத்தில் அனைவரின் மீதும் அன்பாக இருப்பதுடன் உங்கள் புத்தியில் ஒரே ஒரு தந்தையை ஆதாரமாக கொண்டிருப்பதால் ஒரு கர்ம யோகி ஆகுவீர்களாக. ஒரு ஒன்று கூடலில் அன்பாக இருப்பதற்கு பதிலாக சில குழந்தைகள் விலகி இருக்கிறார்கள். தாம் சிக்கிக் கொள்வோம் என அவர்கள் பயப்படுவதால் தாம் ஒதுங்கி இருப்பது நல்லது என அவர்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் அது அவ்வாறு இல்லை. நீங்கள் 21 பிறவிகளுக்கு குடும்பத்திற்குள் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் அச்சப்பட்டு விலகி இருந்தால் அது கர்ம சந்நியாசிகளின் சமஸ்காரமாகும். நீங்கள் ஒரு கர்மயோகி ஆக வேண்டுமே அல்லாது ஒரு கர்ம சந்நியாசி துறவி ஆகுவதல்ல. ஒன்று கூடலில் இருங்கள். அனைவருடனும் அன்பாக இருங்கள். உங்கள் புத்தியில் வேறு எவரும் அல்லாது ஒரே ஒரு தந்தையே ஆதாரமாக இருக்கட்டும். வேறு எந்த ஆத்மாவின் சகவாசமோ, தெய்வீக குணமோ அல்லது சிறப்பு இயல்போ உங்கள் புத்தியால் கவரப்படாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் தூய்மையான கர்மயோகி ஆத்மா எனப்படுவீர்கள். ஸ்லோகம். பாப்தாதாவின் இடது கரமாக அல்லாது வலது கரமாக ஆகுங்கள். ஓம் சாந்தி.